நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் கவிதா அவர்களே.
வணக்கம்.
உலகில் சுமார் 50,000 பேர் ஒட்டு கேட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஃபர்பிடன் ஸ்டோரிஸ், தி வேர் அப்படியான பெரிய நிறுவனங்கள், ஊடக நிறுவனங்கள் இணைந்து இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த உலக அரங்கில் வந்து இது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாட்டே கூட, இந்தியாவில் வந்து குறிப்பாக நாடாளுமன்றத்தில் வந்து எதிர்கட்சிகளெல்லாம் இணைந்து இந்த அளவிற்கு குரல் கொடுத்த அளவுக்கு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியும் இல்லை, ஒரு சம்பவம் இல்லை. ஏன் இப்படியான ஒரு முக்கியத்துவம், அந்த பேகாசஸ் ஸ்பைவேர் மூலம் ஒற்று கேட்கப்பட்டார்கள்ங்கிற செய்தி ஏன் நாடாளுமன்றத்தில் இவ்வளவு தீவிரமாக எதிரொலிக்குதுன்னு நினைக்கிறீங்க?
அதாவது இப்போ ஒட்டு கேட்கறது அப்படின்றது ஒரு அரசாங்கம் வந்து இயல்பிலேயே செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்மளுடைய மனப்பதிவா இருக்கு. ஆனா இப்ப பெகாசஸ் ஸ்பைவேர் மூலம் ஒட்டு கேட்பது மட்டுமல்ல, நீங்க அனுப்புற மெசேஜ், நீங்க வாசிக்கிற மெசேஜ், இது எல்லாமே வந்து பெகாசஸ் அந்த ஸ்பைவேர் வந்து இருக்க முடியும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கீ ஸ்ட்ரோக்ஸ் இல்லையா, நீங்க அடிக்கும் போதே அந்த கீ ஸ்ட்ரோக்ஸ் வந்து பிக்கப் பண்ண முடியும். அதன் மூலமா அவங்களோட பாஸ்வேர்ட் அதெல்லாம் வந்து பெகாசஸ் ஸ்பைவேர்னால எடுக்க முடியும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப என் டு என் என்கிரிப்ஷன் சொல்றாங்க, வாட்ஸ்அப் மாதிரியான இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் கூட படிக்க முடியாது. உங்களுக்கும் நீங்க யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்க மட்டுமே அந்த செய்திகளை படிக்க முடியும் அப்படின்னு வாட்ஸ்அப் சொல்லும் போது, வாட்ஸ்அப் உடைய செய்திகளை கூட ஹேக் பண்ணி எடுக்க முடியும். சோ இது வெறும் ஒட்டுக்கேத்து விவகாரம் மட்டும் இல்ல. அப்புறம் இன்னொன்னு வந்து, இந்தியா வந்து ஒரு டினையல் மோட்ல இருக்கு. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இங்க வந்து 1,000 பேர் வந்து உளவு பார்க்கப்பட்டு இருக்கிறார்கள், அதற்கு வந்து பல கோடி ரூபாய் செலவாயிருக்கு அப்படின்ற சூழல் வரும்போது, இதை பத்தி அரசு, ஒன்றிய அரசு வந்து வாயை திரும்ப அதை அக்னாலேஜ் பண்ணவோ இல்ல நடந்திருக்கு நடக்கல எந்த விதமான ஒரு ரியாக்ஷனே அரசு திரும்பல. உலக அளவுல மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப பிரான்ஸ் வந்து என்கொயரி கார்டு பண்ணிருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம கேள்விப்படுறோம். ஆனா இந்தியாவில அப்படி ஒரு ஒரு டினையல் மூட்ல இருக்காங்க, அதை பத்தி பேசவே மாட்டேன்றாங்க. சோ அந்த ஒரு காரணமா இருக்கலாம். ரெண்டாவது, நீங்க அந்த ஒட்டு உளவு பார்க்கப்படுகிற லிஸ்ட் பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி தொடங்கி பல பேர், இப்போ அம்பானியோட பேர்லாம் கூட வந்தது. சோ நம்ம ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து சிபிஐசிஸோட பேர் வந்தது. அப்புறம் எலெக்ஷன்ஸ், வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த உளவு செயலியை பயன்படுத்தி எலெக்ஷன்ஸ் இது பண்ண முடியுமான்னு பாத்துருக்காங்க அப்படின்றப்போ, இயல்பாகவே பல சந்தேகங்கள் வந்து இதை ஒட்டி எழுது. சோ அதனால இது கொஞ்சம் பெரிய விவகாரமா போகுது அப்படின்னு தோணுது.
சரி, இப்போ நீங்கள் வந்து எழுதியிருக்கிற கட்டுரையில் தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக 4 தலைவர்கள் ஒற்று கேட்கப்பட்டார்கள் அல்லது குறிவைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அதில் வந்து முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சியோட சீமான், அவர் வந்து அந்த அரசியலில் வந்து ஒரு பெரும் சக்தி அப்படின்னு சொல்ல முடியாத அளவு உள்ள தலைவர் தான் சீமான். ஏன் அவர் ஒற்று கேட்கப்படணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க?
இந்த ஒட்டு கேட்கிற இந்த உளவு பார்க்கப்படக்கூடிய செயலியை பொறுத்த வரைக்கும், இந்த லிஸ்டை பொறுத்த வரைக்கும், நம்ம லாஜிக்லாம் இந்த ஒரு ஏன் ஸ்பை பண்றாங்க அப்படின்றதுக்கான காரணத்தை வந்து கண்டறிவது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. பீமா கரைகன்ல வந்து இது நடந்திருக்க கூடும்னு சந்தேகப்படுறாங்க. பீமா கரைகன்ல அந்த ஆக்டிவிஸ்ட வந்து ஒட்டு கேட்டு அவங்களை உளவு பார்த்து, ஏற்கனவே சொன்ன மாதிரி சில எவிடன்ஸ பிளான் பண்ணி அவர்களை வந்து டிராப் பண்ணி அவர்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி முன்னாடியே ஒரு இது வந்தது. அந்த லேப்டாப்ல வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ண வச்சாங்க அப்படின்னு. இப்ப இந்த பெகாசஸ் ஸ்பைவேர் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் அதோட கிரெடிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகிருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் வந்து இன்னும் ரொம்ப கிரெடிபிளா இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப பெகாசஸ் ஸ்பைவேர் மூலமா நீங்க பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சி அதுக்குள்ள நுழைஞ்சு அவங்க அனுப்புற மாதிரி ஒரு மெயில் அனுப்புறது வந்து பெரிய விஷயம் இல்லை, அதுதான் நடந்திருக்கும் அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி வந்து ரொம்ப தீவிரமா அரசை எதிர்க்கக்கூடிய சிலர் தான் ஒட்டு கேட்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நான் நம்புறேன். அவருக்கு நான் தமிழர் தலைவர் சீமான் கிட்ட இது தொடர்பா 4 பேர்கிட்டையும் நான் பேசி ரியாக்ஷன் கேட்டேன். அப்ப அவர் 2019 உபயோகப்படுத்தின ஒரு நம்பரை தான் அவங்க உளவு பார்த்திருக்காங்க. அவர் என்ன பேசும்போது என்ன சொன்னார்னா, திரும்ப வந்து என்டிடி ரீக்ரூப்பிங் வந்து அவர் ஏதோ ஒரு விதத்துல ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அரசு நம்புது, அதன் காரணமா தான் அநேகமா என்ன உளவு பார்க்கறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சோ இது வந்து நம்ம ஒரு முக்கியமான அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னா வந்து அவங்களதான் விட்டு கேட்கணும், இப்படி எங்கிட்டு இருக்கிறத அவங்கள வந்து கேட்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன எனக்கு என்ன தோணுது, நம்ம ராகுல் காந்தியை ஒட்டு கேட்டது வந்து ஒருவேளை எலெக்ஷனை ஒட்டி கேட்டிருப்பாங்க, அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அந்த மாதிரி விஷயங்களுக்காக கேட்டிருப்பாங்க. ஆனா சீமான் மாதிரியான ஆட்கள் இல்ல, இந்த மாதிரியான தலைவர்களை தான் வந்து இப்படி இயங்கக்கூடியவர்களை தான் இன்னும் ரொம்ப அதிகமா ஒட்டு கேட்பாங்க அப்படின்னு தான் தோணுது.
சரி, இப்ப 17 இயக்கத்தின் திருமுருகன் காந்தி, அவர் வந்து அரசியல்லே இல்லையே, அவர் ஏன் ஒட்டு கேட்கப்படணும்?
ஆமா, அவர் தேர்தல் அரசியல் இல்லைன்னு வேணா சொல்லலாம். ஆனா மே 17 வந்து ஒரு ஈழ தமிழர் படுகொலைக்கு எதிரான ரெஸ்பான்ஸா உருவான ஒரு மூவ்மெண்டா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுல இருந்து தொடர்ச்சியாக ஈழ தமிழர்களுக்கான குரலை வந்து உயர்த்தி சொல்லிட்டு வருது. அதே நேரம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து ரொம்ப விரிவா பேசிட்டு வராங்க. ஏற்கனவே வந்து திருமுருகன் வந்து பல கேசஸ்ல வந்து அரெஸ்ட் ஆயிட்டா, நமக்கே தெரியும் யூஏபிஏல எல்லாம் அரெஸ்ட் ஆகி அவர் உள்ள தூக்கிட்டாரு. அவர் நல்ல குண்டா சேர்ந்து பல பிரச்சனைகளை வந்து அவர் சந்திச்சிட்டு இருந்தாரு. அதற்கு காரணம் அவர் ரொம்ப அக்ரஸிவா ஒரு பொசிஷன் எடுத்து ஒரு நிலைப்பாடு எடுத்து அவர் வந்து மே 17 இயங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். நான் பேசும்போது அவர் சொன்ன முக்கியமான விஷயம் இந்த WTO அக்ரிமெண்ட் இருக்கு, அதன் மூலமா நீங்க ரேஷன் கடை எல்லாம் காலி பண்றதுக்கு வந்து இந்திய அரசு முடிவு செய்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த முதல் முதலாக பேசிய அமைப்பாக மே 17 இருந்தது. அதே மாதிரி இந்த பிரச்சனைகள், அது ஈழத் தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் படுகொலைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சர்வதேச அளவுல ஐநா மன்றங்கள்ல போய் அதை பற்றி குரல் எழுப்பக்கூடிய ஒரு வேலையை வந்து மே 17 தொடர்ந்து செய்திருக்கும். இதை வந்து ஒன்றிய அரசு எப்படி பார்க்கும் அப்படின்றதுலாம் ஒரு கேள்வி இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் அவர் உளவு பார்க்கப்படுகிறார் நினைக்கிறேன். நம்ம வந்து அவர் அரசியல்ல நேரடி அரசியல் இல்ல தேர்தல் அரசியல்ல இருக்காரா அப்படின்றதெல்லாம் தாண்டி அவருடைய செயல்பாடுகளுடைய தாக்கம் தான் இதுல முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணிருக்குன்னு தோணுது.
சரி, அடுத்து வந்து இப்ப தந்தை பெரியார் திராவிட கழகத்தோட கே ராமகிருஷ்ணன், அந்த கழகத்துல வந்து சில 100 தொண்டர்கள் தான் இருப்பாங்க இல்லையா, அவர் ஏன் வந்து குறிவைக்கப்படணும்?
இல்ல, அதாவது கொள்கை ரீதியா ரொம்ப உறுதிப்பாட்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பா வந்து அந்த தந்தை பெரியார் திராவிட கழகம் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ராமகிருஷ்ணன் பேசும்போது அவர் அதான் சொன்னார், தொடர்ச்சியாக இந்த இந்துத்துவ அஜெண்டாவுக்கு அரசு எதிரான ஒரு ரொம்ப வலிமையான ஒரு குரலா வந்து தந்தை பெரியார் திராவிட கழகத்துடைய குரல் இருக்கிறது. அது கூட காரணமா இருக்கலாம். இதுல வந்து எந்த அளவுக்கு அவங்க பெருசா இருக்காங்க இல்ல சின்னதா இருக்காங்கன்றதை தாண்டி அவங்க கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு, தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதான் நம்ம முக்கியமா பாக்கணும். ரெண்டாவது, தந்தை பெரியார் திராவிட கழகமும் வந்து புலிகளுக்கு ஆதரவான ஒரு இயக்கமாக ரொம்ப தீவிரமாக அந்த இடத்துல செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம நினைவுல வச்சிருக்கோம்.
சரி, இப்ப வந்து இப்ப எதிர்கட்சிகள் வந்து இந்த பிரச்சனையை வந்து நாடாளுமன்றத்துல எழுப்புனா கூட இது மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு இந்த பிரச்சனைக்கு ஆதரவு இருக்கிற மாதிரி உங்களுக்கு படுது?
அதாவது பெகாசஸ் ஸ்பைவேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒட்டு கேட்பது அப்படின்ற அளவுல வந்து தெரிஞ்சிருக்க தவிர பொதுமக்களுக்கு இதை பற்றி நுணுக்கமாக தெரிஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு இருக்கு. அப்போ இதை பற்றி பெரிய விவாதங்களும் உரையாடல்களும் பெரிய அளவுல நடக்கல அப்படின்றதுதான் உண்மை. ஏன்னா அது வந்து அது அரசியல் கட்சிகளுக்கு நடுவுல நடக்குது, ஆனா பொதுமக்கள் நடுவுல இது ஒரு விவாதமா மாறி இருக்கா அப்படின்னா அது இன்னும் மாறல அப்படின்னு நான்
சொல்லுவோம். மிக்க நன்றி கவிதா அவர்களே. கவிதா அவர்கள் தனது கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கும் இந்திய அரசு குறித்த விமர்சனம் குறித்து இந்திய அரசின் பதில் என்ன என்று அறிந்து கொள்ள இந்தியாவின் செய்தி மற்றும் தகவல் தொடர்பு துறையை நாம் தொடர்பு கொண்டோம். இதுவரை நமக்கு பதில் கிடைக்கவில்லை, பதில் கிடைத்தால் நிச்சயம் அதையும் நாம் ஒலி அலைவழி எடுத்து வருவோம். இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் போட்காஸ்ட், கூகுள் போட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று போட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.